மேலதிக பாலியல் துஷ்பிரயோக குற்றச்சாட்டுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதால் கத்தோலிக்க மூத்த மதகுருவான கார்டினல் ஜோர்ஜ் பெல்லுக்கு எதிரான குற்றவியல் குற்றச்சாட்டை பதிவதற்கு பரிசீலிக்கப்படுவதாக விக்டோரிய போலீசார் தெரிவித்துள்ளனர். ஆஸ்திரேலியாவின் அதிமூத்த கத்தோலிக்க மதகுருவான கார்டினல் ஜோர்ஜ் பெல் கடந்த வருடம் இக்குற்றச்சாட்டுகள் பற்றி விசாரிக்கப்பட்டுள்ளார். 1970 மற்றும் 90 இடைப்பட்ட காலப்பகுதியில் அவரால் மேற்கொள்ளப்பட்டதாக குற்றம் சாட்டப்படும் பாலியல் துஷ்பிரயோகங்களை அவர் தொடர்ந்தும் மறுத்துள்ளார்.
Just like to restate my innocence. I stand by everything I've said the Royal Commission and in other places. We have to respect you process. Wait until it's concluded. And obviously I'll continue to cooperate fully.
மானஸ் தீவு தடுப்பு முகாம் மூடப்படுவது படிப்படியாக ஆரம்பமாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வருட அக்டோபர் 31 முற்றுமுழுதாக மூடப்படவுள்ள முகாமின் சில பகுதிகள் அதற்கு முன்பாகவே படிப்படியாக மூடப்படவுள்ளதாக குடிவரவு அமைச்சர் பீச்சர் டட்டன் தெரிவித்துள்ளார். இதனிடையே மானஸ் முகாமில் உள்ள ஒரு பகுதி வருகிற ஞாயிற்றுக்கிழமை மூடப்படும் என்றும் மற்ற சில பகுதிகளை ஜூன் 30 மூடவுள்ளதாகவும் கூறப்படுகிறது. அமெரிக்க மீள் குடியேற்ற உடன்படிக்கையின் கீழ் எடுக்கப்படாத அகதிகளை பிஎன்ஜியில் குடியேற்ற இருப்பதாகவும் அதேவேளை அகதிகளாக அடையாளம் காணப்படாதவர்கள் தமது சொந்த நாட்டிற்கு அனுப்பி வைக்கப்படவுள்ளதாகவும் குடிவரவு அமைச்சர் முன்னர் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும். இதேவேளை மானஸ் தீவு முகாமானது இம்மாதம் இடிக்கப்படவுள்ளதாகவும் அங்குள்ள அகதி அந்தஸ்து கிடைக்கப் பெற்றவர்கள் தமது கோரிக்கைகளை கைவிட்டு அவர்கள் தத்தமது நாடுகளுக்கு திரும்பிச் செல்ல வைக்கும் திட்டம் ஒன்றை அரசு வைத்திருப்பதாகவும் ஊர்ஜிதப்படுத்தப்படாத செய்தியொன்று கசிந்துள்ளது. தமக்கு சாத்தியமற்ற ஒரு தெரிவே தரப்படுவதாக மானஸ் முகாமில் தங்கியுள்ள ஈரான் நாட்டைச் சேர்ந்த புகலிட கோரிக்கையாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார்.
We are going through one of the worst dilemmas ever in our lives. We really don't know what to do. The mood is not very stable for a couple of days. You know, a couple of days ago when Police High Commission came and visited the center, and after that, yesterday when PNG officials announced the movement and relocation, the mood is not very well inside compound.
இச்செய்தி பற்றி அகதிகளுக்கான சட்டத்தரணி டேவிட் மேன் அல் ஜசீராவுக்கு இவ்வாறு கூறியுள்ளார்.
What we know here is, and this is part of the logic of the policy, is that it should be harsh. That is, that people should be put in conditions which are inhumane, that are inhospitable, to send a message to others, not to try to seek asylum in Australia.
ரஷ்ய வெளியுறவு அமைச்சருடனான சந்திப்பில் பயங்கரவாதம் மற்றும் விமான பாதுகாப்பு பற்றிய முக்கிய தகவல்களை பகிர்ந்து கொண்டது முற்றிலும் சரி என தன் செய்கையை நியாயப்படுத்தியிருக்கிறார் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப். பயங்கரவாதம் மற்றும் விமான சேவை தொடர்பான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதாகவும் IS மற்றும் பயங்கரவாதத்திற்கு எதிரான போரை ரஷ்யா மேலும் தீவிரப்படுத்த வேண்டும் என்று விரும்புவதாகவும் டிரம்ப் ட்விட்டரில் தெரிவித்துள்ளார். விமானங்களில் மடிக்கணனியின் உபயோகம் மற்றும் IS அமைப்பினரின் திட்டத்தை வெளிப்படுத்தும் அதீத ரகசிய தகவல்களை டிரம்ப் பகிர்ந்துள்ளதாக வாஷிங்டன் போஸ்ட் தெரிவித்துள்ளது.
We don't say what's classified, what's not classified. What I will tell you again is that what the president shared was wholly appropriate. The story combined what was leaked.
இதேவேளை வெளிவந்து கொண்டிருக்கும் இந்த அறிக்கைகளினால் ஆஸ்திரேலிய அமெரிக்க உறவுகளில் எந்தவிதமான பாதிப்பும் ஏற்படாது என பிரதமர் மால்கம் டர்ன்புல் கூறியுள்ளார்.
I can assure you that the relationship between Australia and the United States in terms of intelligence sharing is as close as it possibly could be. We have no concerns about any other country having privileged access to information we don't have.
கடந்த வருடம் தென்னாஸ்திரேலியாவில் அடிலேடிற்கு அருகிலுள்ள சோல்ட் கிரீக் என்னும் இடத்தில் பேக்பேக்கர்ஸ் மீது கொடூர தாக்குதலை மேற்கொண்ட 61 முன்னாள் சமையற்காரர் ரோமன் ஹெய்ன்ஸ் என்பவருக்கு குறைந்தது 17 சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. உல்லாச பயணிகளான ஒரு பிரேசிலியன் மற்றும் ஒரு ஜெர்மன் என இரு பெண்களை கடத்திச் சென்று அவர்கள் மீது தாக்குதல் நடத்திய குற்றங்களுக்காகவும் வேறு சில குற்றச்சாட்டுகளுக்காகவுமே அந்நபருக்கு இன்று உச்சநீதிமன்றத்தில் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் வழங்கிக் கொண்டிருப்பது செய்திச் சுருள். கட்டண உயர்வை விளக்க வங்கிகள் மீது நிர்பந்தம் ஏற்படுத்தப்படவுள்ளதாக கருவூல காப்பாளர் ஸ்காட் மாரிசன் தெரிவித்துள்ளார். கடந்த வரவு செலவு திட்டத்தில் வங்கிகளுக்கான புதிய வரி அறிமுகப்படுத்தப்பட்ட காரணத்தினால் வங்கிகள் தமது வட்டி வீதத்தினை அதிகரிக்கவுள்ளதாக அறிவித்திருந்தன. இதனால் கம்பிட்டிஷன் அண்ட் கன்சியூமர் வாட்ச் டாக் அமைப்பில் இருந்து கண்காணிப்பாளர் குழு ஒன்றை 2018 ஜூன் மாதம் வரை வங்கிகளின் நுகர்வோர் மீதான அறவீடுகளை கண்காணிக்க ஸ்காட் மாரிசன் உத்தரவிட்டுள்ளார். இதுபற்றி நேஷனல் ஆஸ்திரேலியா பேங்கின் இயக்குநர் கென் ஹென்றி இவ்வாறு தெரிவித்தார்.
The tax is bad policy. It's a policy which is reminiscent of the sorts of taxes that we had in Australia before the big tax reform started in 1983, and certainly when the GST was introduced, all taxes of this sort were abolished.
நியூ சவுத் வேல்ஸில் மூவிலம்பாவில் இருந்து டெல்கம் நோக்கி பயணித்த இரு ஆசனங்களை கொண்ட சிறிய ரக விமானம் ஒன்று காணாமல் போயுள்ளது. நேற்று காலை 10 மணிக்கு டியல்கம் வந்து சேர வேண்டிய அந்த விமானத்தை தேடும் பணிகள் தொடர்கின்றன. அதில் 72 வயதுடைய விமானமோட்டி மட்டுமே பயணித்துள்ளதாக நம்பப்படுகின்றது. சில உள்ளூர்வாசிகள் மிக தாழ்வாக ஒரு விமானம் பறந்து சென்றதை அவதானித்துள்ளதாக தெரிவித்துள்ள போதிலும் அந்த விமானம் இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை.
That's presenting a bit of a challenge for the search as well.
இனி இன்றைய நாணய மாற்ற நிலவரம். ஒரு ஆஸ்திரேலிய டாலர் 74 அமெரிக்க சதங்கள், 112 இலங்கை ரூபாய் 95 சதங்கள், 47 இந்திய ரூபாய் 43 காசுகள், 1.03 சிங்கப்பூர் டாலர், 3.20 மலேசிய ரிங்கத். இனி விளையாட்டுச் செய்தி. இடுப்பில் ஏற்பட்ட காயம் காரணமாக ஆஸ்திரேலிய டென்னிஸ் வீரர் நிக் கீரியோஸ் ரோம் மாஸ்டர்ஸ் டென்னிஸ் போட்டிகளில் இருந்து விலகியுள்ளார். நிக் கீரியோஸ் தனது முதலாவது சுற்றுப் போட்டியில் இன்று விளையாடுவதாக அட்டவணைப்படுத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை சர்வதேச டென்னிஸ் தரவரிசையில் 18வது இடத்தில் உள்ள நிக் கீரியோஸ் இம்மாதம் 28ஆம் தேதி ஆரம்பமாகவுள்ள பிரெஞ்ச் ஓபன் போட்டிகளிலும் கலந்து கொள்வது தற்போது சந்தேகத்துக்கிடமாகியுள்ளது. கடந்த ஏப்ரல் மாதம் தனது பாட்டனாரின் மரணச்சடங்கில் கலந்து கொள்வதற்காக ஈஸ்ட்ராயல் ஓபன் போட்டிகளில் இருந்தும் இடைநடுவே அவர் வெளியேறியிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும். எஸ்பிஎஸ் தமிழ் ஒலிபரப்பு ஒலிக்கும் ஆஸ்திரேலியாவின் முக்கிய நகரங்களில் நாளை நிலவும் காலநிலையை பார்ப்போம். பெர்த் அநேகமாக வெயிலார்ந்த காலநிலை 25 செல்சியஸ், அடிலேட் ஓரிரு மழை 20 செல்சியஸ், மெல்பர்ன் மேகமூட்டமான காலநிலை 20 செல்சியஸ், ஹோபார்ட் மேகமூட்டமான காலநிலை 15 செல்சியஸ், கன்பரா காலையில் மூடுபனி 19 செல்சியஸ், சிட்னி ஓரிரு மழை 22 செல்சியஸ், பிரிஸ்பர்ன் மழை பெய்யும் சாத்தியமுண்டு 24 செல்சியஸ், டாவின் வெயிலார்ந்த காலநிலை 33 செல்சியஸ். இத்துடன் செய்திச் சுருள் நிறைவு பெறுகிறது.